சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 48 அத்தியாயம். ராணியின் சாகசம். 2 உப்பரிகையோடு பெரும் கூடங்களுடனும் பெரிய அறைகளுடனும் மனைநூல் வல்லவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு பூபுகாருக்கே சிறந்த அணிகலனாக விளங்கிய இந்திர விழா விடுதியின் வெளிப்புறத்தை மட்டுமன்றி உட்புறத்தையும் சிற்பக்கலை வல்லவர்களின் கரங்கள் அழகு செய்திருந்ததன் விளைவாக ராணி இருந்த அந்த பிரம்மாண்டமான அறையின் 2 ஓரங்களில் தீபத்தை ஏந்திய 2 வெண்கல பெண் உருவங்கள் காட்சியளித்தது அல்லாமல் அறையின் நடுவிலும் மென்மையான ஒரு காலை வளைத்து தலையை ஒருபுறம் ஒருக்களித்த வண்ணம் நின்றிருந்ததால் அதை நோக்கி நகர்ந்த ராணி அந்த சிலையின் தோளை பற்றிய வண்ணம் அந்த அறையின் அசையா சிலைகளோடு போட்டி போடும் அசையும் சிலை என்று சற்றே நின்றார். வெண்கற்சிலையின் அபார வெண்மையையும் தோற்கடிக்கும் வெண்மை வாய்ந்த அவள் கழுத்து கைகள் கபோலங்கள் இவற்றின் மீதும் தலையின் பொன்னிற கொண்டை மீது விழுந்த வெண்கல சிலைகளின் தீப ஒளி அவளை மானிடர் கற்பனையில் எழும் தேவஸ்திரீகளுக்கு இணையாக செய்திருந்ததையும் அந்த தேவஸ்திரீயின் உதடுகள் நில்லுங்கள் என்று தன்னை அழைத்த வேகத்திற்கு இணையான கோபமும் அவள் நீலமணி கண்களில் துளிர்விட்டிருந்ததையும் கவனித்த சமணடிகள் ஏதோ பெருத்த அபாயம் தம்மை அணுக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் அது என்னவாக இருக்க முடியும் என்பதை உணர முடியாததால் சற்று சஞ்சலத்துடனேயே ராணியை நோக்கி திரும்பினார். அதே சமயத்தில் சற்று தூரத்தில் இருந்த திரைக்கு பின்னால் யாரோ நடமாடும் அரவம் காதில் விழுந்ததால் தமது ஒவ்வொரு நடவடிக்கையையும் அசைவையும் யாரோ கவனிக்கின்றார்கள் என்று தீர்மானத்திற்கு வந்த அடிகள் போதிய அளவு எச்சரிக்கை அடைந்து விட்டாராகையால் ஏதும் அறியாதவர் போலவே நடிக்க தொடங்கி ராணிக்கு இந்த அடிமை செய்ய வேண்டிய பணி ஏதாவது இருக்கிறதா என்று மிகுந்த வணக்கத்தோடு விசாரித்தார். ராணியின் கண்களில் தாண்டவமாடிய கோபச்சாயை இன்னும் அதிக கொழுந்துவிட்டு எரிந்ததால் கண்ணல் கக்கும் சொற்களை அவள் உதடுகளும் உதிர்க்க தொடங்கின. செய்ய வேண்டிய பணியை பற்றி பேசும் நீர் செய்த பணியை ஒழுங்காக செய்தீரா என்று கடுமை பூரணமாக குரலில் துணிக்க கேட்டாள் ராணி. ராணி முதலில் சற்று நகைத்ததையும் பிறகு திடீர் என்று அந்த நகைப்பை கோபமாக மாற்றிக் கொண்டதையும் நீ யார் என்று எனக்கு தெரியும் என்று முதலில் ரகசியமாக சொன்னதையும் அடுத்தபடி நில்லுங்கள் என்று அவள் பெரும் குரல் எழுப்பியதையும் தொகுத்து பார்த்த சமண அடிகள் ராணியின் மாறுபட்ட போக்குக்கு காரணம் தெரியாததால் சிறிது குழம்பினாலும் அபாயம் தம்மை நெருங்க இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு எந்த பணியை பற்றி ராணி குறிப்பிடுகின்றீர்கள் என்று வினயத்தோடு கேட்டார். மகுடம் செய்யும் பணியை பற்றி உஷ்ணமாகவே வந்தது ராணி என்பதில் ஏன் அந்த பணிக்கு என்ன சரியாகவே செய்து முடிக்கின்றேன் என்றார் அடிகள். சரியாக உம்மால் எப்படி செய்திருக்க முடியும்? ஏன் முடியாது? நீர் அளவெடுத்ததே சரியில்லையே. அதுவரை நிதானத்தை காட்டி வந்த அடிகள் மெல்ல மெல்ல கோபத்துக்கு இலக்கானதால் அவரது விஷம விழிகள் விஷ விழிகளாகவே மாறின. ராணி என்று அழைத்த அவர் குரலில் உள்ள கொந்தளிப்பின் விளைவாக ஊடுருவிய சூடு பூரணமாக தெரிந்தது. என்ன பொற்கொள்ளரே என்று கேட்டாள் ராணி. அப்பொழுதும் அவர் மீது நாட்டிய கண்களை அகற்றாமலே, நான் பொற்கொள்ளர் மரபில் பிறந்தவன். சரி, பொற்கொள்ளர் மரபில் வளர்ந்தவன். சரி, பிறந்த மரபில் வளருவதில் வியப்பில்லை என்றாள் ராணி. பொற்கொள்ளர் தொழிலை நினைவு தெரிந்து முதல் பழகியவன். அதற்கு ராணி சொன்னாள், அதனால் என்ன என்று. அதனால் என்னவா, பொற்கொள்ளனாக பிறந்து பொற்கொள்ளனாக வளர்ந்து அந்த கலை உடலில் ஊறிய உதிரத்துடன் ஒன்றுவிட்ட எனக்கு அளவு எடுக்க தெரியவில்லை என்றால் இந்த நாட்டில் அளவெடுக்க தெரிந்தவன் யார் இருக்கின்றார்? சங்கம பொற்கொள்ளனுக்கு தலையளவு எடுக்க தெரியாது என்று இதுவரை துணிவுடன் சொல்லி பிழைத்தவர் யாரும் கிடையாது ராணி என்று விடுவிடுவென்று பேசிக் கொண்டு போன அடிகளை இடைமறித்த ராணி, உங்கள் நாட்டில் பொற்கொள்ளர் தொழிலை அறிந்தவர்கள் குறைவாக இருக்கலாம் என்று கூறி அவர் கோபத்தை அதிகமாக கிளறிவிடவே அவர் சற்று இறைந்தே பேச முற்பட்டு, ஏன் உங்கள் நாட்டில் அந்த கலை வல்லவர்கள் அதிகமோ என்று கேட்டார். ஆமாம் என்றாள் ராணி. அதனால்தான் தமிழகத்தில் இருந்து மற்ற பொருள்களோடு முத்து வைர நகைகளை வாங்கிக் கொண்டு போகின்றீர்களோ என்று வினவினார் அடிகள். ராணி இதற்கு உடனே பதில் ஏதும் சொல்லாமல் சிறிது நேரம் ஏதோ யோசித்து விட்டு பிறகு, பொற்கொள்ளரே, கோபித்து பயனில்லை, நீர் எடுத்த அளவு சரியில்லை என்று கூறி, எங்கே உமது குறிப்புகளை இடும் என்று கேட்டு கையை நீட்டினாள். தமது கையில் இருந்த பேழையை திறந்து அதில் இருந்த சில நறுக்கு ஓலைகளை எடுத்து கொடுத்த அடிகள், இது தலையின் சுற்றளவு, இது பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு வரும் குறுக்கு ஆரத்தின் அளவு, பக்கவாட்டில் காதுக்கு மேல் தொங்க வேண்டிய முத்து சரத்தின் அளவு, இது இங்கே குறித்திருக்கிற 2 விரல் அளவு மகுடத்தின் பக்க பகுதிகள் எழுப்பும் இடம், இந்த இடங்களிலும் முகப்பிலும் யவன அரசு குடும்ப சின்னங்கள் பொறிக்கப்படும் என்று விளக்கினார். அவை அனைத்தையும் உற்று கவனிப்பது போல நடித்து அதில் இருந்த குறிப்புகளை பற்றி சந்தேகம் கேட்பது போல அடிகளின் தலைக்கு அருகில் தன் தலையை கொண்டு சென்ற யவனராணி, இது என்ன அது என்ன என்ற இருமுறை கேட்டு அவர் அவற்றை விவரித்துக் கொண்டிருக்கும் போது படிகளை நீங்கள் இறைந்து பேசும், கணக்குகளை பெரிதாக கேட்கும்படி கூவும் என்று ரகசியமாக சொல்லவே அடிகளும் அவள் தந்திரத்தை புரிந்து கொண்டு, இது நாலு வீரர் கடை, அதற்கு குறைந்தால் முடியாது. அந்த இடத்தில் மகுடத்துக்கு ஐந்து எழுச்சிகளை அமைப்பது சம்பிரதாயம். அவை ஐந்தும் ஐந்து கிரகங்கள். ஐந்து கிரகங்கள் உச்சமாயிருப்பவர் அரச பதவி எய்துவதால் அதே அரச பதவி நிலைக்கு ஐந்து உச்சத்தை மணிமுடியிலும் அமைப்பதுதான் எங்கள் வழக்கம் என்று இறைந்து தமது அளவுகளை பற்றி விளக்கிக் கொண்டு போகையில், அந்த இறைச்சலின் பாதுகாப்பிலேயே அடிகளே, பக்கத்து அறையில் உள்ள இரு கண்கள் உம்மையும் என்னையும் கவனிக்கின்றன என்று ராணி முணுமுணுத்தாள். ராணி தன்னை அடிகளே என்று உச்சரித்த மாத்திரத்திலேயே தாம் யார் என்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள் என்பதை சந்தேகம் வர தெரிந்து கொண்டு, மகுடத்தின் அளவை பற்றி மேலும் அனாவசிய கூச்சல் போட தொடங்கிய அடிகள் அளவுக்கு மீறியே எச்சரிக்கையை அடைந்து, இத்தனை அளவுகளையும் இதோ ஓலைகளில் பொறித்திருக்கின்றேன் ராணி, நான் மகுடம் செய்வேனா அல்லவா என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்கள் நாட்டு பொற்கொள்ளர் யாராவது இருந்தால் அவரை விட்டு செய்ய சொல்லுங்கள், என்னால் முடிந்தது இவ்வளவுதான் என்று கோபத்தையும் காட்டினார். எங்கள் நாட்டு பொற்கொள்ளர் யாரும் தேவையில்லை அடிகளே, அளவுகளை நானே சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடு என்று நடந்து திரைச்சொலியை விலக்கிக் கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றால், சென்ற சில நிமிடங்களுக்கு எல்லாம் வெளிவந்த ராணி, சற்று இருங்கள் பொற்கொள்ளரே, என் படைத்தலைவருக்கு சொல்லி அனுப்பியிருக்கின்றேன், அவர் வந்துவிடட்டும் என்றாள். அப்படி சொல்லும் தருணத்தில் அவள் கையில் கிழிந்த பட்டுச் சீலை ஒன்றும் இருந்ததை கவனித்த அடிகள், ராணி ஏதோ பெரும் நாடகம் ஆடுகின்றாள் என்பதை புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டாமல், படைத்தலைவர் எதற்கு ராணி, அவருக்கு மகுடத்தின் அளவுகளை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார். யவன நாட்டு கடற்படை தலைவருக்கு தெரியாத கலைகள் எதுவுமே யவன நாட்டில் கிடையாது பொற்கொள்ளரே, சற்று பொறும், புரிந்து கொள்வீர் என்று பதில் கூறினாள். அதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த டைபீரியஸின் கூரிய கண்கள் ராணியையும் அடிகளையும் மாறி மாறி கவனித்தன. பிறகு சொன்னான் டைபீரியஸ், ராணி அழைத்ததாக செய்தி கிடைத்தது, அடிமை வந்திருக்கின்றேன் என்று. டைபீரியஸ், இந்த பொற்கொள்ளரை வரவழைத்தது நீதானா என்று வினவினாள் ராணி. ஆம், ஏன் வேறு பொற்கொள்ளர் கிடைக்கவில்லையா? இவர்தான் சிறந்தவர் என்று கோட்டை தலைவன் கூறினான். சிறந்த பொற்கொள்ளரே இப்படி அளவெடுப்பான், ஆனால் மற்ற பொற்கொள்ளர்கள் திறமை எப்படி இருக்குமோ? இதோ பார் அளவுகளே என்று நறுக்கு ஓலைகளை டைபீரியஸிடம் கொடுத்தாள் ராணி. டைபீரியஸ் அந்த ஓலைகளில் இருந்து குறிப்புகளை விளக்கோலியில் நீண்ட நேரம் கவனித்தான். பிறகு ராணியை அணுகி அவள் கொண்டையை தன் கண்களால் துழாவிவிட்டு, ராணி அளவுகளில் தவறு இருப்பதாக தெரியவில்லையே என்றான். ராணி அவனை நோக்கி தீவிழி விழித்துவிட்டு கேட்டாள், மகுடத்தின் நடுவில் முதுகுக்கு எதிரில் யவன நாட்டு முகப்பு இருக்க வேண்டும் அல்லவா டைபீரியஸ் என்று. ஆம் என்று ஒப்புக்கொண்டான் டைபீரியஸ். அந்த முகப்பு கொண்டைக்கு நடுவில் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் வினவினாள் ராணி. இந்த சம்பாஷணையில் குறுக்கே புகுந்த அடிகள், முதல் பிரதேசத்தின் மத்தியை அளவெடுக்கவில்லை என்கின்றீர்களா? அது தேவையில்லை ராணி, கொண்டை வகிடுதான் எங்களுக்கு கணக்கு, அதை கொண்டு மத்தி அளவை நிர்ணயிப்போம் என்றார். எங்கள் நாட்டு பெண்கள் வகிடு எடுப்பதில்லை பொற்கொள்ளரே, அது உங்கள் நாட்டு பழக்கம். ஆகவே பூர்வ மத்தியிலிருந்து நுதலை அளவெடுத்துத்தான் எங்கள் நாட்டில் மகுடத்தின் மத்தியை நிர்ணயிப்பார்கள். அப்படி நிர்ணயித்துத்தான் அன்னப்பறவை அடையாளத்தை மகுடத்தில் பொறிக்க வேண்டும், தெரிகிறதா? ஆமாம், உமக்கு அன்னப்பறவை அடையாளம் தெரிய வேண்டுமா? இதோ எடுத்துக்கொள்ளும். இதில் இருப்பது போல் விரிந்த சிறகுகள், கண்களில் சிவப்பு கற்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்று விளக்கிய யவனராணி தன் கையில் இருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை கழற்றி அடிகளிடம் கொடுத்தாள். அத்தோடு டைபீரியஸை நோக்கியும் சொன்னாள், டைபீரியஸ், மணிமகுடத்தில் பிழை ஏதும் இருக்கக்கூடாது. சூடு முடியில் பிழை இருந்தால் நாடும் அரசும் நிலைக்காது என்று நமது நாட்டவர்கள் நினைப்பதை மறக்காதே. யவன அரசு இங்கு நிலைப்பது, யவன மக்கள் பிற்காலம் இங்கு செழிப்பது எல்லாம் பிழையற்ற முடியுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள். இந்த பொற்கொள்ளர் இங்கு மீண்டும் வந்து அளவுகளை எடுக்கவோ அல்லது வார்க்கும் அச்சுக்களை என் தலையில் வைத்து சரிபார்க்கவோ விரும்பினால் தாராளமாக வரட்டும், தடை எதுவும் வேண்டாம்.
ராணியின் உத்தரவு என்று தலை வணங்கிக்கு டைபீரியஸ். ராணி, தங்கள் மனம் மாறி மணிமகுடம் புனைய வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பொற்கொள்ளர் யவனராஜ குடும்ப சின்னமாக அந்த அன்னப்பறவை ஆபரணத்தை கொண்டு ஆயிரம் முறை வேண்டுமானாலும் இந்த மாளிகைக்குள் வந்து போகலாம். அந்த ஆபரணத்தை காட்டினால் நமது வீரர்கள் பொற்கொள்ளரை தடை செய்ய மாட்டார்கள் என்று கூறி கையில் இருந்த நறுக்கு ஓலைகளை அடிகளிடம் கொடுத்தான். ராணி ஏதோ காரணமாகவே மகுடத்தின் அளவுகளை பற்றி அனாவசிய கூச்சலை எழுப்பிவிட்டாள் என்பதையும், தான் இந்திர விழா விடுதிக்கு அடிக்கடி வர ஏற்பாடு செய்யவே டைபீரியஸின் எதிரிலேயே அந்த அன்னப்பறவை ஆபரணத்தை தன்னிடம் கொடுத்திருக்கின்றாள் என்பதையும் உணர்ந்து கொண்ட அடிகள், ராணியின் எல்லையற்ற சாகசத்தை கண்டு வியப்பில் ஆழ்ந்து விட்டது அல்லாமல், அந்த நாடகத்தின் மற்றொரு பாத்திரமான தாமும் தமது பங்கை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் நறுக்கு ஓலைகளை எண்ணினார். அதில் ஒன்று குறைந்ததால் ஓரளவு குழப்பமடைந்து, மொத்தம் ஆறு ஓலைகள் இருக்க வேண்டுமே, ஐந்து தானே இருக்கின்றன, இன்னும் ஒன்று எங்கே ராணி என்று வினவினார். ஆறையும் கொடுத்தேனே என்று ராணி தரையை துழாவி தன் காலடியிலே ஒரு ஓலை கிடப்பதைக் கண்டு, டைபீரியஸ் இதை கீழே போட்டுவிட்டாயே என்று கடிவது போல பாசாங்க செய்து அந்த ஓலையை எடுத்து அடிகளிடம் நீட்டினாள். அடிகள் அந்த ஓலையையும் மற்ற ஓலைகளையும் பேழையில் போட்டுக்கொண்டு டைபீரியஸிடமும் ராணியிடமும் உத்தரவு பெற்று தமது இல்லம் சென்றார். இல்லத்தை அடைத்ததும் தமது அறைக்குள் சென்று கதவை நன்றாக தாளிட்டுக் கொண்டு பேழையை திறந்து விளக்கு ஒளியில் ராணி கடைசியாக கீழிருந்து எடுத்து நீட்டிய ஓலையை எடுத்து பார்த்தார். ஓலையின் முன்பக்கத்தில் மகுடத்தின் அளவு குறிப்புகள் இருந்தன. பின்பக்கத்தை திருப்பினார். அடிகள் அவ்வளவுதான். அவர் போக்கே மாறிவிட்டது. முகத்தை விவரிக்க இயலாத பிரமிப்பு சூழ்ந்து கொண்டது. பெண் சாகசம், பெரும் சாகசம் என்று தாங்க முடியாத ஆச்சரியத்தால் சொற்களையும் கொட்டினார் அடிகள். இரண்டாவது ஜாம ஆரம்பத்தில் சங்கமத்துறையில் காத்திருக்கவும், கடற்கரை குடிசை ஒன்றில் பந்தம் ஒன்று இருமுறை அசையும், அசைந்து பின் அதை நோக்கி செல்லவும் என்று ராணி ஓலையில் செய்தி பொறித்திருந்தாள். அடிகள் தீவிரமாக யோசித்து பார்த்தார். ராணி தம்மை ரகசியமாக சந்திக்க முயலுகின்றாள் என்பதை மட்டும் ஊகித்துக் கொண்டாரே தவிர, கடற்கரை குடிசைக்கு ராணி எப்படி வர முடியும்? அந்த குடிசை யாருடையது? பந்தம் ஆடினால் கோட்டை வாயிற் காவலர்கள் கவனிக்க மாட்டார்களா என்பதற்கு எல்லாம் விடை காணாமல் தவித்தார். அன்று இரவு இரண்டாவது ஜாமத்தில் கடற்கரை குடிசையில் விடை காத்திருந்தது. அவருக்கு விடை மட்டுமென்ன, பேரதிர்ச்சியும் காத்திருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும், iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.